அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 13.
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசத்தின் அதிபதியாகிய ஏரோதுடன் வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிறபோது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்தார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவிற்கு போனார்கள். சாலமி பட்டணத்திற்கு வந்தபோது அவர்கள் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை போதித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தை காரணும் கள்ள தீர்க்க தரிசியுமான ஒரு யூதனை பார்த்தார்கள். அவன் விவேகமுள்ள மனிதனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைத்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய எலிமா என்பவன் அதிபதியை இயேசுவை விசுவாசிக்காமல் திசை திரும்பும்படி செய்ய அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாக அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் அக்கிரமும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, உண்மைக்கெல்லாம் பகைவனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதை நிறுத்தமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. கொஞ்ச காலம் நீ சூரியனை பார்க்காமல் குருடனாயிருப்பாய் என்றான். உடனே அவன் தன் கண் பார்வையை இழந்தான். அவன் தடுமாறி தனக்கு கை கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி நடந்தவைகளை பார்த்து கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிற்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு சென்று உட்கார்ந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகமும் தீர்க்க தரிசன புத்தகமும் படித்து முடிந்த பின்பு, சகோதரர்களே, நீங்கள் மக்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கை அசைத்து, இஸ்ரவேலர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிற மக்களே, கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த மக்களுடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாக வாழ்ந்தபோது அவர்களை உயர்த்தி தமது வல்லமை உள்ள கரத்தினால் அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருடங்களாக வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 மக்கள் இனங்களை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சொந்தமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருடங்களாக சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை நியமித்து வந்தார். அதற்கு பின்பு மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தைச் சேர்ந்த கீசினுடைய மகனான சவுலை 40 வருடங்களாக அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் மகனாகிய தாவீதை என் மனத்திற்கு பிடித்தவனாக பார்த்தேன். எனக்கு விருப்பமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் சொன்னார். அவனுடைய வம்சத்திலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கான ஞானஸ்யானத்தை பற்றி யோவான் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் போதித்தான். யோவான் தன் பணிகளை முடிக்கிறபோது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் இல்லை. இதோ எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார். அவருடைய காலணிகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை என்றான். சகோதரர்களே, ஆபிரகாமின் வம்சத்தில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த மீட்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரைத் தெரியாமலும் ஓய்வு நாட்களில் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களைத் தெரியாமலும் அவரை தண்டனைக்குள்ளாக்கினதினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். கொலை செய்யப்படுவதற்கான காரணங்கள் ஒன்றும் அவரிடத்தில் இல்லாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக்கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு தம்மோடு வந்தவர்களுக்கு அநேக நாட்கள் தரிசனமானார். அவர்களே மக்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். நீர் என்னுடைய மகன், இன்று நான் உன்னை பெற்றேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை உயிரோடு எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அருளிய வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறோம். அவர் இனி ஒருபோதும் அழிவுக்குட்படாதபடி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று உரைத்தார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விடமாட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய விருப்பத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு மரித்து தன் முற்பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதொன்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்பட முடியாமல் இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளிலிருந்து இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதாக. அன்றியும் தீர்க்க தரிசிகளின் புத்தகத்திலே அசட்டை பண்ணுகிறவர்களே பாருங்கள், ஆச்சரியப்பட்டு அழிந்து போங்கள். உங்களுடைய நாட்களில் நான் ஒரு செயலை செய்திடுவேன், ஒருவன் அதை உங்களுக்கு விளக்கிச் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நடக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றான். அவர்கள் யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படும் பொழுது அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று யூதர் அல்லாதோர் கேட்டுக்கொண்டார்கள். ஜெப ஆலய கூட்டம் முடிந்த பின்பு யூதர்களிலும் யூத மார்க்கத்தை பின்பற்றின பக்தி உள்ளவர்களில் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களோடு இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்பதற்காக கூடி வந்தார்கள். யூதர்கள் மக்கள் கூட்டங்களை பார்த்தபோது பொறாமைப்பட்டு பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராக பேசி அவர்களை அவமதித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியத்தோடு அவர்களை பார்த்து, முதலாவது உங்களுக்குத்தான் தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, ஆனால் நீங்களோ அதை வேண்டாம் என்று தள்ளி உங்களை நீங்களே நித்திய ஜீவனுக்கு தகுதி அற்றவர்கள் என்று தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் யூதர் அல்லாதோரிடத்திற்கு போகிறோம். நீர் பூமியின் கடைசி வரை இரட்சிப்பாக இருப்பதற்கு உண்மை மக்களுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். யூதர் அல்லாதோர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் முழுவதும் பிரசித்தமானது. யூதர்கள் பக்தியும் கனமும் பெற்ற பெண்களையும் பட்டணத்து முதலாளிகளையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்களுடைய எல்லைகளுக்கு வெளியே அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்களுடைய கால்களில் இருந்த தூசிகளை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சீடர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டார்கள்.